நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தோம்னாக்கா பழப்பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாகுபடியாக இருக்கு. பல்வேறு பழங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்வளம், காலநிலை இதையெல்லாம் பொறுத்து வெவ்வேறு பழப்பயிர்கள் வெவ்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுது. இப்போ நம்ம நாட்டில் விளையிற முக்கியமான பழப்பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திராட்சை ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. திராட்சை சாகுபடியில் வந்து நம்மளுக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக இப்போ அவங்க நமக்கு திராட்சை சாகுபடி பற்றி நிறைய விவரங்கள் சொல்ல போகிறாங்க. நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னாக்க, திராட்சை ஏன் அதனுடைய சாகுபடி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேட்போம். வணக்கம் மேடம்.
வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சையோட முக்கியத்துவம் பற்றி கேட்டீங்க. திராட்சை பழத்தை எடுத்துக்கிட்டால் உடலுக்கு பயனளிக்கக்கூடிய முக்கியமான உயிர் சத்துக்களும் தாது உப்புக்கள், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த சுவையுடன் இருக்கிறதுனால அதிக அளவில் மக்கள் வந்து நம்ம அதை விரும்பி சாப்பிட்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சில வேதியியல் பொருட்கள் வந்து என்னென்னா புற்றுநோயை தவிர்க்கவும் இருதயம் சம்பந்தமான நோய்கள் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நரம்பு தளர்ச்சி மற்றும் பல வகையான வைரஸ் மற்றும் பூசானத்தால் உருவாகக்கூடிய தோல் நோய்களையும் அதுக்கும் எதிர்ப்பு அளிக்கக்கூடியது, எதிர்ப்பு சக்தி அதில் நிறையா இருக்குது அப்படின்னு சமீபத்தில் ஆராய்ச்சிகள் நிறையா தெரிவிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களில் உள்ள நிறமி பொருட்கள், அதாவது வந்து பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அப்படின்னும் தெரிய வந்துள்ளது. அதனால வந்து திராட்சை உட்கொள்வது வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி, பல்வேறு வகையான நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இப்போ இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க.
சரிங்க, இப்போ நம்ம நாட்டில் வந்து எந்த அளவுக்கு திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு வருதுங்க?
இந்தியாவில் வந்து திராட்சை பார்த்தீங்கன்னா 111,000 ஹெக்டேர் பரப்பரவில் பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தோட்டக்கலை வாரியம் வந்து மதிப்பீடு செய்துள்ளது. இந்த 111,000 ஹெக்டேர்லேருந்து சராசரியாக 12,35,000 டன் அளவு வந்து மகசூல் வந்து ஒரு வருடாந்திரத்துக்கு திராட்சை பயிர் சாகுபடி மூலம் நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைக்குதுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2,700 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து இப்போ திராட்சை வந்து பயிரிடப்படுகிறது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 53,000 டன் வரலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. திராட்சையில் நிறையா ரகம் இருக்குங்க. ஆனால் தமிழ்நாடு பொறுத்தவரை மஸ்கட், அதாவது வந்து பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம், அந்த பன்னீர் திராட்சை மட்டுமே வந்து 2,000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பயிரிடப்படுகிறது. இது போக தான் தாம்சன் சீட்லஸ், சரத் சீட்லஸ் அப்படிங்கிற மற்ற திராட்சை ரகங்கள் வந்து பயிரிடப்படுகிறது. இப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தாம்சன் சீட்லஸ் அதிகம் அளவில் பயிரிடப்பட்டு நல்ல தரமான பழங்கள் கிடைக்கிறது. ஆனால் நம்ம இதில் வந்து அந்தளவுக்கு கிடைக்கலனாலும் இந்த பன்னீர் திராட்சை தான் வந்து அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தர்மபுரி, சேலம், திருநெல்வேலி மற்றும் மதுரை மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் தான் திராட்சை அதிகமாக பயிரிடப்படுகிறது. இந்த மாவட்டங்களில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பயிரிடுறதுக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் பூமியும், அப்புறம் மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pHன்னு சொல்லுவோம், அது வந்து நடுநிலையாக இருப்பதால், அதுக்கப்புறம் மண்ணில் உள்ள உப்பு நிலை, அதாவது ஈசின்னு சொல்லுவோம், அது வந்து 1க்கு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களில் வந்து திராட்சை வந்து அதிகமாக பயிரிடப்படுது. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிற சீதோஷ்ண நிலை பார்த்தீங்கன்னா 2 வருடத்திற்கு 5 முறை அல்லது 1 வருடத்திற்கு 2 முறை அறுவடை செய்வதற்கான சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இதனால் உற்பத்தி அதிகமாக நம்ம வந்து செய்ய முடிகிறது திராட்சை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக தான், அதாவது 2 வருஷத்தில் 5 முறை நம்ம வந்து பயிர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திராட்சையில் வந்து அதிகமான பரப்பளவு வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், அதிகப்படுத்தினா நம்ம இன்னும் வருவாயை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ திராட்சை சாகுபடி வந்து நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட வந்து முன்னிறுத்தி அதை செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்.
நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ நம்ம நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து உற்பத்தி நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால விவசாயிகளை அதுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னாக்க அதற்கான விற்பனை வாய்ப்புகளும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சாகுபடி செய்கிற திராட்சை எல்லாமே வந்து உண்பதற்காகவே நம்ம பயன்படுத்துகிறோம். திராட்சையில் பார்த்தீங்கன்னா உண்பதற்கு மட்டும் இல்லாமல் மதுபானம் செய்வதற்கும் உலர் திராட்சை தயாரிப்பதற்கும் வந்து திராட்சைக்கு தனிப்பட்ட ரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது மதுபானம் மற்றும் உலர் திராட்சை தயாரிப்பதற்கு அதிக அளவு தேவை தமிழ்நாட்டில் இருந்தாலும் பயிரிடப்படும் ரகங்களின் தரம் தொழிற்சாலைக்கு உகந்ததாக இல்லை. ஏன்னா நம்ம பன்னீர் திராட்சை அந்த மாதிரி தான் போகிறோம், சீட்லெஸ் வந்து கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்மளால கொடுக்க முடியறது இல்லை. அது இல்லாமல் இப்போ மக்களின் தேவையை கருத்தில் கொண்டால் ஒரு 1000-1500 ஹெக்டேர் பரப்பளவில் திராட்சை ரகங்களின் மகசூலை அதிகப்படுத்தினா, அதாவது 25-40% அதிகரிச்சோம்னா நமக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திராட்சை சாகுபடியை வந்து அதிகப்படுத்தலாம்.
சரிங்க மேடம், இப்போ திராட்சை சாகுபடி வந்து அதிகப்படுத்துறதுக்கான நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து சாகுபடி முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக திராட்சை சாகுபடியில் நம்ம வந்து எதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குங்க?
இப்போ பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி பன்னீர் மற்றும் தாம்சன் சீட்லெஸ் ரகம் இந்த ரெண்டும் தான் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுருக்கு. இந்த ரெண்டு திராட்சை ரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா பழுக்கும் காலத்தில் வந்து பகல் வெப்பநிலை வந்து 30-35 degrees அளவிலும் இரவு வெப்பநிலை வந்து 25 degrees Celsius அளவிலும் இருக்கிறது வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து தமிழ்நாடு சீதோஷ்ண நிலை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சீதோஷ்ண நிலை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து திராட்சை வந்து நல்லா சாகுபடி பண்ண முடியுது.
சரிங்க, இப்போ திராட்சை சாகுபடிக்கான முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
திராட்சையில் பன்னீர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைவெளின்னு பார்க்கும்போது 3-2 feet அந்த இடைவெளியில தான் பன்னீர் திராட்சை. தாம்சன் சீட்லஸ் அந்த மாதிரி மற்ற ரகங்கள் போடும்போது 4-3 meters அந்த இடைவெளியில தான் வந்து நம்ம நடவு செய்யணும். நடவு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த குச்சிகள் கொண்டு நம்ம நடவு பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து 8-10 millimeters பருமனுடைய குச்சிகள் வந்து அதில் 4 முளைகள் அதாவது பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த 4 முளைகள் இருக்கிற மாதிரி அந்த குச்சிகள் நம்ம எடுத்து அதில் தான் பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள் வந்து திராட்சையிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து டாக்ரிட்ஜ் அப்படிங்கிற வேர்ச்செடி வந்து நமக்கு இருக்குது, அதாவது ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். இப்போ அந்த டாக்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல, அதாவது ட்ரவுட் கண்டிஷன் சொல்லுவோம், அங்கேயும் சலைன் உப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல உப்பையும் தாங்கி வளரக்கூடிய வேர்ச்செடியாக இருக்கிறதுனால அதில் ஒட்டு கட்டி நமக்கு என்ன ரகம் வேணுமோ, பன்னீரோ இல்லை வேற ஏதாவது தாம்சன் சீட்லெஸோ இல்லை வேற ஏதாவது எந்த ரகம் வந்து அந்த விவசாயி வந்து பயிர் செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அந்த ரகத்தை வந்து டாக்ரிட்ஜ் அப்படிங்கிற வேர்ச்செடியில் ஒட்டுக்கட்டின செடியை நம்ம நடும்போது நமக்கு வந்து சீதோஷ்ண நிலைக்கும் அதாவது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி அந்த ஒட்டு செடி வளர்றதுனால நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த குச்சிகள் வச்சு பயிர் பெருக்கம் செய்வதை விட இந்த மாதிரி கிராஃப்டட் பிளான்ட் அதாவது ஒட்டுக்கன்றுகள் வந்து இப்போ வந்து திராட்சையில் வந்து பரவலாக பயிர் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க.
இப்போ திராட்சை பொறுத்த வரைக்கும் கவாத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ கவாத்து பார்த்தீங்கன்னா எப்போ திராட்சை செடி வந்து கவாத்து பண்ணணும் அப்படின்னா செடி நட்டு 18th month வந்து முதல் கவாத்து செய்யலாம். கவாத்து பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120-150 days அதாவது 3-5 months உங்களுக்கு வந்து பழங்களை வெட்டலாம். 3 months முடிந்ததும் பழங்கள் உங்களுக்கு வெட்ட ஆரம்பிக்கலாம். 5th month அறுவடை வந்து நிறைவு பண்ணிடுவோம். இதே கோடை காலத்தில் மகசூல் பெற நம்ம கவாத்து வந்து எப்போ பண்ணோம், December-January கவாத்து செய்வது ரொம்ப உகந்ததாகும். May-June கவாத்து நம்ம செய்தோம்னா August-September வந்து அறுவடை செய்யலாம். அதாவது வந்து வருஷத்தில் 2 times பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பழங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கோடை காலத்தில் April-May அந்த மாதத்தில் வந்து நமக்கு பழங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் December-January கவாத்து செய்ய வேணும். அதே வந்து August-September உங்களுக்கு வந்து அறுவடை செய்யணும் அந்த மாதிரி வேணும்னா May-June நம்ம வந்து கவாத்து செய்யலாம். அந்த கவாத்து செய்யறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ரகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒரு ஒரு ரகத்திற்கும் குச்சிகளில் அதிகமான குலை வெளி வரக்கூடிய முளைகளின் இருப்பிடம் அதாவது வந்து பட்ஸுன்னு சொல்லுவோம் அல்லது எண்ணிக்கை தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். அதாவது என்ன சொல்லுவீங்கன்னா இப்போ ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவாத்து பண்ணும்போது 5th bud level அப்படின்னு சொல்லுவோம், அப்போ கவாத்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதிலிருந்து பழங்கள் கிடைக்கும். அதே வந்து நம்ம அந்த கவாத்து முறை பின்பற்றும் போது தவறுதலாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பழங்கள் கிடைக்காது, பூ பூக்கிற தன்மை வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக வெஜிடேட்டிவ் ஷூட் சிலைகள் மட்டுமே தோன்றும். அதனால எந்த ரகம் நம்ம வந்து சாகுபடி செஞ்சுருக்கிறோமோ அந்த ரகத்துக்கு எந்த பட் லெவல்ல வந்து நம்ம கவாத்து பண்ணணும்னா சரியாக பூக்கள் தோன்றி காய்கள் பிடிக்கும் அப்படிங்கறத அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணுதல் மிகவும் முக்கியமானது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை வருடம் முழுவதும் வளரும் பருவத்தில் உள்ளதால் ஒரு வருடத்திற்கு 3 கவாத்து கூட செய்யலாம். ஆனால் 2 கவாத்து செய்வது திராட்சையோட அந்த பயிரோட திறனை வந்து ஒரு 10-15 வருஷம் கரெக்டாக கொண்டுட்டு போறதுக்கு வந்து உகந்ததாக இருக்கும்.
சரிங்க, இப்போ வந்து கவாத்து பற்றி சொன்னீங்க. இப்போ பொதுவாக திராட்சை சாகுபடி அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே நிறைய பார்க்குறோம், வந்து பந்தல் அமைச்சு அந்த கம்பிகளில் தான் படர விட்டு வளர்க்குறாங்க. இந்த முறை தான் திராட்சைக்கு சரியான முறைங்களா?
திராட்சை பார்த்தீங்கன்னா அது கொடி, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா அது எந்த மாதிரி அந்த செடியை வந்து வளர்க்கிறது அப்படி பார்க்கும்போது அதில் நிறைய முறைகள் இருக்கு. பந்தல் முறை, ஒற்றை கம்பு முறை, டெலிஃபோன் முறை அப்படின்னு பல வழிகளில் வந்து நம்ம திராட்சையை வளர்க்கலாம். ஆனால் வியாபார ரீதியாகவும் நம்ம தமிழ்நாடு சீதோஷ்ண நிலைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் முறை தான் வந்து இருக்கிறதுலே சிறந்தது. அது இல்லாமல் இந்த பந்தல் முறை அமைக்கிறதுக்கு வந்து அதற்குண்டான செலவு அதிகமாக இருந்தாலும் பந்தல் முறையில் வர அந்த மகசூல் வந்து அந்த ஒற்றை கம்பு முறை, டெலிஃபோன் முறை அதிலெல்லாம் வரும்போது அந்த மகசூல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால நம்ம ஆரம்பத்தில் வந்து அதிக முதலீடு செஞ்சாலும் நமக்கு வருவாய் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, மகசூல் அதிகமாக இருக்கிறதுனால வருவாய் அதிகமாக வரும். அதனால் பந்தல் முறை தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சிறந்த முறை தற்போதைய நிலையில்.
சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பந்தல் அமைச்சாச்சு, இந்த இடைவெளி வந்து 3 மீட்டருக்கு 2 மீட்டர்ன்னு சொல்லி இடைவெளி சொன்னீங்க, ஒட்டுக்கன்றுகள் இப்போ விரும்புகிறாங்கன்னு சொன்னீங்க, நட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பயிரில் பார்த்தோம்னாக்க நம்ம வந்து நீர் நிர்வாகம், உர நிர்வாகம் இதெல்லாம் வந்து நம்ம சரியான முறைப்படி செஞ்சால் தான் அந்த நம்ம எதிர்பார்க்கிற வளர்ச்சியும் மகசூலும் கிடைக்கும் இல்லைங்களா?
ஆமாங்க. இப்போ என்னன்னா திராட்சையில வந்து நம்ம 2 வருஷத்துல 5 மகசூல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். 5 மகசூல் எடுக்கும் போது அதற்குண்டான உர நிர்வாகம் வந்து நம்ம சரியா பண்ணினால் நமக்கு வந்து அந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் சரிவர கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 தடவை கவாத்து பண்றோம் இல்லைங்களா. கவாத்து பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்து மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு கொடிக்கு 100 கிலோ தொழு உரமும், 100 கிலோ பசுந்தாள் உரமும், மேலும் கவாத்து செய்த ஒவ்வொரு முறையும் 200 கிராம் தலைச்சத்து, 60 கிராம் மணிச்சத்து மற்றும் 160 கிராம் சாம்பல் சத்து. இந்த சத்து அளிக்கக்கூடிய உரங்கள் அது வந்து யூரியா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், இல்லை மியூரட் ஆஃப் பட்டாஷ், அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். உயிர் உரங்களான அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, வாம் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம், அது இது எல்லாமே கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் அந்த கொடியோட திறனை வந்து அதிகரிக்க முடியும். ஸோ இந்த உர நிர்வாகம் நம்ம சரிவர செய்யும் போது அந்த ஒரு ஒரு கொடியினுடைய மகசூல் வந்து சரிவர கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திராட்சை கொத்தோட அருகில் இருக்கும் அந்த இலை காம்பில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து 1% இருக்கணும், மணிச்சத்து 0.2%, சாம்பல் சத்து 1.5%-2% இருக்கணும். இருந்ததுன்னா அந்த திராட்சை கொடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுனாதான் உங்களுக்கு வந்து தகுந்த மகசூல் வந்து, மிகுந்த மகசூல் வந்து அந்த கொடி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இது லீஃப் பீட்டியோல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை வந்து கண்டறியும் போது இதில் வந்து இந்த தலைச்சத்து நம்ம சொன்ன அதாவது 1% கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு உண்டான உரங்கள் 10 அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்களை வந்து அளிக்க வேண்டும். இந்த அளவுக்கு இருந்த தலைமணி சாம்பல் சத்து வந்து அந்த இலைக்காம்பில் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொடியினால் எவ்வளோ மேக்சிமம் அதாவது அதிகப்படியாக எவ்வளோ மகசூல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு மகசூல் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரூட்ட சத்துக்கள் அதாவது தலைமணி சாம்பல் சத்து மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்தும் வந்து கண்டிப்பாக திராட்சைக்கு கொடுக்கணும். ஏன்னா நுண்ணூட்ட சத்து தான் வந்து பழங்களோட தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. நுண்ணூட்ட சத்து குறைவாக இருக்கிற நிலங்களில் பார்த்தீங்கன்னா கொடிக்கு 2 கிலோ ஜிப்சமும் இல்லைனா ஏக்கருக்கு துத்தநாத சல்ஃபேட் வந்து 10 கிலோவும் கண்டிப்பாக கொடுக்கணும். போரான் வந்து 4 கிலோ கவாத்து செய்த 40 நாளில் இட்டு தரம் வாய்ந்த பழங்கள் நம்ம பெறணும்னா போரானும் கொடுக்கணும். இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நீங்கள் வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை வழியாகவும் அதாவது ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம், ஃபோலியார் ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம். இந்த ஜிங்க் மற்றும் போரான் இரண்டுமே அதாவது துத்தநாதமும் போரானும் பார்த்தீங்கன்னா பழங்களோட தரத்தை வந்து மேம்படுத்தும். அதனால கண்டிப்பாக இந்த நுண்ணூட்ட சத்து வந்து கண்டிப்பாக திராட்சைக்கு நம்ம வந்து கொடுக்கணும்.
சரிங்க, இப்போ உர நிர்வாகம் பத்தி நல்லா அருமையா சொன்னீங்க. அடுத்தது நமக்கு முக்கியமானது நீர் நிர்வாகம் இல்லைங்களா? எப்படி திராட்சைக்கு நீர் பாசனம் பண்ணணுங்க?
திராட்சைக்கு பார்த்தீங்கன்னா நீர் பாசனம்ங்கிறது வந்து இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போகணும். ஏன்னா சொட்டு நீர் பாசனம் போனாதான் நம்ம வந்து இருக்கிற தண்ணி, நமக்கு குறைவாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்ல முறையில் வந்து அந்த பயிர்களுக்கு வந்து பாய்ச்ச முடியும். இப்போ சொட்டு நீர் பாசனம் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா கவ்வாத்து செஞ்சு பூ பிடிக்கிற வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கு 4.6 லிட்டர் வரையிலும், காய் பிடித்தல் முதல் காய்கள் பட்டாணி அளவு ஆகும் வரை 16 லிட்டர் வரையும், பின்னர் அறுவடை வரை 20-24 லிட்டர் ஒரு நாளைக்கு அந்த வகையில வந்து கண்டிப்பா வந்து நீர் பாய்ச்ச வேண்டும் ஒரு ஒரு கொடிக்கும்.
சரிங்க, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த உரம் சரியா கொடுத்துட்டோம், நுண்ணூட்ட உரங்களையும் கொடுத்துட்டோம், நீங்க சொன்ன மாதிரி சரியான அளவுல தண்ணீரும் பாய்ச்சிரும். இதெல்லாம் செஞ்சோம்னாலே நமக்கு நல்ல தரமான பழங்கள் கிடைக்குமா, இல்ல நம்ம தரமான பழங்கள் கிடைக்கணும்னா இன்னும் வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா?
திராட்சையில பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே நம்ம பின்பற்றினாலும் இன்னொரு முக்கியமானது வந்து, அதாவது வந்து இந்த பயிர் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஜிப்ரலிக் அமிலம் அப்படிங்கறது வந்து GA3 சொல்லுவாங்க, அதோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது கண்டிப்பா வந்து பயன்படுத்தும் போதுதான் நமக்கு தரமான பழங்கள் வந்து கிடைக்கும். அப்படிங்கும் போது எந்தெந்த நேரத்துல அந்த ஜிப்ரலிக் அமிலத்தை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது நான் இப்போ சொல்றேன். அதாவது வந்து பூக்கொத்துக்கள் நல்லா வளர கவ்வாத்து செய்த பிறகு பூங்கொத்துக்கள் பச்சை நிறமாக மாறும் பொழுது 1 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம் ஜிப்ரலிக் அமிலம் என்ற அளவுல வந்து கரைச்சு இலைகள் வந்து நன்கு நனையும்பாறு தெளிக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஜிப்ரலிக் அமிலம் தெளிக்கும் போதுதான் அந்த பூங்கொத்து வந்து நல்லா வளர்ந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, நல்ல வளர்ச்சி அடைஞ்சு பெரிய கொத்தா வரும். இது வந்து நம்ம முதல்ல செய்யணும், பூங்கொத்து நீளமாக வளர. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பிஞ்சுகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் காய்கள் வந்து ஒரே மாதிரி பருத்து அந்த கொலை வந்து இதா இருக்காது, அப்ப வந்து அந்த பிஞ்சுகளை வந்து கலைக்க வேண்டும். பிஞ்சுகளை கையில கலைக்கும் போது அது பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்குண்டான ஆட்கூலி இல்ல ஆட்கள் தேவை வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலையும் நீங்க இந்த ஜிப்ரலிக் அமிலத்தை பயன்படுத்துவதன் மூலம் பிஞ்சுகளை களைய முடியும். அதுக்கு என்னன்னா 50% பூக்கள் மலர்ந்த நிலையில், பூங்கொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா 50% பூக்கள் மலர்ந்த நிலையில் என்ன பண்ணும், 1 லிட்டர் தண்ணிக்கு 40 கிராம் ஜிப்ரலிக் அமிலத்தை வந்து கரைச்சு அந்த கரைசல்ல வந்து முக்கி எடுக்கணும் அந்த பூங்கொத்துக்களை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 ppm கார்பரில் மருந்து கரைசல வந்து அந்த பூங்கொத்துக்கள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். இதை வந்து பூக்களோட எண்ணிக்கையை குறைக்க நம்ம பண்ணணும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அந்த பூங்கொத்து நல்லா வளர பண்ணிட்டோம், அடுத்தது பூங்கொத்துல இருக்கிற பூக்கள் வந்து எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு எப்படி ஜிப்ரலிக் அமிலத்தை யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த கொத்துல இருக்கிற பழங்கள் வந்து நல்லா பெருசா பெருக்கவும் அப்புறம் அது நல்ல தோற்றத்தை பெறவும் நம்ம வந்து மறுபடியும் ஜிப்ரலிக் அமிலத்தை வந்து தெளிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 40 mg ஜிப்ரலிக் அமிலம் கரைசல்ல 10 நொடிகள்ல வந்து அந்த பூங்கொத்துக்களை முக்கி எடுக்கணும். இதை எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சுகள் வந்து கம்பு மணி அளவில் இருக்கும் போதுதான் எல்லாரும் செய்யறாங்க, பட் அந்த அளவுல இல்லாம கொத்தமல்லி அளவுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த காய்கள் அந்த சிறு பழங்கள் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது செய்யும் போது அந்த பழங்கள் வந்து நல்லா பெருத்தும் நல்ல தோற்றத்தையும் அடையும். அப்போ வந்து ஜிப்ரலிக் அமிலம் வந்து பூங்கொத்துக்கள் பெருக்கவும் அப்புறம் பூ கொத்துல இருக்கிற மிகுதியான பூக்களை களையவும் அதுக்கப்புறம் அந்த பழங்கள் வந்து பெருத்து நல்ல தோற்றத்தை பெறும். இந்த 3 விஷயத்துக்காகவும் ஜிப்ரலிக் அமிலம் வந்து யூஸ் பண்றோம் திராட்சைக்கு. இது வந்து ஒரு முக்கியமான முறை, இது வந்து கண்டிப்பா வந்து விவசாயிகள் வந்து பின்பற்ற வேண்டும்.
சரிங்க, முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஜிப்ரலிக் அமிலம் பயன்படுத்துறது. இப்ப அடுத்ததா பார்க்கும்போது நம்ம பயிர் பாதுகாப்பு அப்படிங்கும்போது இந்த திராட்சையில வந்து என்னென்ன நோய்கள் அல்லது பூச்சிகள் தாக்குது, அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொள்ளணுங்க?
திராட்சையில பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து தாக்குது திராட்சை பயிரை. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூற்புழுக்கள், வண்டுகள், இலைப்பேன்கள், மாவு பூச்சிகள், தண்டு துளைப்பான், இந்த பூச்சிகளோட தாக்குதல்னால மகசூல் வந்து குறைய வாய்ப்புள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்குதல்னால என்ன ஆகும்னா செடி வந்து வளர்ச்சி கம்மியாயிரும், அப்புறம் காஞ்சி போயிடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேர்ல வந்து முடிச்சுக்கள் நிறையா தோன்றி, நூற்புழுனாவே உங்களுக்கு வேர்ல முடிச்சு தோன்றும், அப்புறம் அதில் வந்து வேரோட நீர் உறிஞ்சிற சக்தி வந்து பாதிப்படையுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கவாத்து செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு கொடிக்கு 60 கிராம் கார்போஃபியூரான் 3G அல்லது 20 கிராம் அல்டிகார்ப் குரணைகள், கார்போஃபியூரான் குரணைகள் இல்லைன்னா அல்டிகார்ப் குரணைகள், அதுவும் இல்லைன்னா 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, இதை வந்து ஒரு ஒரு கொடிக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் நீர் பாய்ச்ச வேண்டும். இல்லைன்னா கவாத்து செய்த பின் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் வந்து ஒரு கொடிக்கு 100 கிராம் விதம் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் பின்பற்றுவதன் மூலம் நூற்புழு தாக்குதலை திராட்சையில கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வண்டுகள். இந்த வண்டு சாப்பிட்ட பகுதிகளில் வந்து இலை, பூ, மொட்டு மற்றும் காய்கள் மேல சிறு துளைகளாக காணப்படும். இந்த வண்டுகளை கட்டுப்படுத்த கவாத்து செய்யும் போது செடிகளில் உரிந்த பட்டைகளை நீக்கி அதை வெளி தூர போட்டுடணும். இன்னொன்று ஃபாசலோன் 35 EC மருந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து 2 அல்லது 3 முறை தெளிக்க வேண்டும். 15 நாள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதனாலும் வண்டுகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இலைப்பேன்கள். இலைப்பேன்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இலைகள்ல இருக்கிற சார உறிஞ்சும். அப்படி உறிஞ்சிறதுனால வெள்ளி நிற கோடுகள் கூடிய உலர்ந்த திட்டுகள் இலையின் மேற்பரப்பில் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னா மெத்தில் டெமெட்டான் 25 EC அல்லது டைமெத்தோயேட் 30 EC மருந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். திராட்சையில பாத்தீங்கன்னா மாவுப்பூச்சியோட தாக்குதலும் ஒரு முக்கியமானது. என்னன்னா மாவுப்பூச்சி தாக்குதல்னால பழங்கள் வந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே உதிர்ந்துடும். இதை கட்டுப்படுத்த பாத்தீங்கன்னா குவினால்பாஸ் அல்லது மித்தைல் பாரத்தியான் பொடியை வந்து ஹெக்டருக்கு 20 கிலோ மண்ணில் போட்டு மாவுப்பூச்சிகளில் பரப்பும் எறும்புகளை வந்து அழிக்க முடியும். இன்னொன்று மெத்தைல் டெமட்டான் ஆர் மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி லிட்டர் கலந்து நீங்கள் தெளிக்கலாம். இல்லைன்னா டைக்ளோர்வாஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா மீன் எண்ணெய் சோப்பு அப்படின்னு ஒன்று கிடைக்குது, அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் என்ற விதத்தில் கலந்து தெளிக்க முடியும். இந்த மருந்துகளை தெளிப்பதனால மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று மாவுப்பூச்சியை வந்து உணவாக உட்கொள்ளும் புள்ளி வண்டுகள் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த வந்து ஒரு கொடிக்கு 10 வண்டுகள் வீதம் வந்து நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விட்டும் கட்டுப்படுத்தலாம். மாவுப்பூச்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பானும் ஒரு முக்கியமான பூச்சி. இது வந்து என்ன பண்ணால் கிளைகள் மற்றும் கொடிகள் வந்து இதோட தாக்குதல்னால வாடிரும். இந்த பூச்சி வந்து தண்டை துளைச்சி உள்ளே போகிறதுனால கிளைகள் மற்றும் கொடிகள் வந்து முழுவதாக வாடிரும். இதை கட்டுப்படுத்த கார்பரைல் 50% நனையும் தூள் அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற விதத்தில் கரைத்து தண்டு பகுதி முழுவதும் தடவி விடுவதனால இதை வந்து இது பண்ண முடியும்.
சரிங்க, இப்போ திராட்சையை தாக்கக்கூடிய பூச்சிகள், அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் இதெல்லாம் நல்லா சொன்னீங்க. இப்போ நோய்கள் பற்றி சொல்லுங்க மேடம்.
திராட்சையில் பார்த்தீங்கன்னா 2 நோய், அதாவது சாம்பல் நோய், பறவைக்கண் நோய், இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான நோய்கள். சாம்பல் நோய் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, மேல் சாம்பல் நோய் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து அடி சாம்பல் நோய். மேல் சாம்பல் நோய்னா இதில் வந்து பூஞ்சானை வந்து இலைக்கு மேலே தாக்கும், அடி சாம்பல் நோய்னா பூஞ்சானை வந்து அந்த இலைக்கு அடியில் தாக்கும். மேல் சாம்பல் நோயில் என்னென்னா இலை பழங்கள் மேல் பரப்பில் வந்து அந்த பூஞ்சானை வந்து வெண்மையாக, அதாவது வெள்ளை கலரில் தென்படும். இந்த பூஞ்சானை தாக்குதல்னால என்ன ஆகுனா பழங்கள் வந்து வெடிச்சிரும், அதனால் அது வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து உகந்ததாக இருக்காது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நனையும் கந்தகம், அதாவது வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லுவோம், அது வந்து 0.4%, இல்லைன்னா அந்த கந்தகத்தூள் வந்து 1 ஹெக்டேருக்கு 6 முதல் 15 கிலோ. ஒன்று வந்து நீங்கள் நனையும் கந்தகத்தை வந்து தெளிக்கலாம், அதாவது 0.4% வந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் மண்ணில் வந்து 6 முதல் 12 கிலோ வந்து தூவி கட்டுப்படுத்தலாம். இந்த 2 முறையில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடி சாம்பல் நோய் பார்த்தீங்கன்னா இலையின் அடிப்பகுதியில் தான் வந்து அந்த திட்டு திட்டுக்களாக வெண்மை நிறம் பூசணம் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி அடியில் இருக்கும்போது ஆனால் அந்த இலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக காணப்படும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து ரொம்ப சுருங்கி அதை வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் குகந்ததாக இருக்காது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவாத்து செஞ்சதுக்கப்புறம், திராட்சையில் கவாத்து செஞ்சதுக்கப்புறம் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 லிட்டருக்கு 20 கிராம் அந்த அளவில் கலந்து 25வது நாளும் 45வது நாளும் கவாத்து செஞ்சதுக்கப்புறம் தெளிக்க வேண்டும். இல்லைன்னா அசோக்சிட்ரோஃபன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி லிட்டர் கலந்து 35வது மற்றும் 55வது நாட்களில் நம்ம வந்து தெளிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட கொடிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதை எடுத்துட்டு சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் கரைசலை வந்து 20 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கவாத்து செய்து 65வது நாளுக்கு பின் தெளிக்க வேண்டும். சாம்பல் நோய்க்கு அடுத்தபடியான நோய் பார்த்தீங்கன்னா பறவை கண் நோய், ஆந்த்ரக்னோஸ் இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவோம். இது வந்து இலையை தாக்கும்போது அது வந்து இலைப்புள்ளி நோய், அதே வந்து பழங்களை தாக்கும்போது பறவை கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னன்னா இலைகள் காம்பு மற்றும் தண்டு பகுதிகளில் எல்லா பகுதிகளையுமே இது வந்து தாக்கும். இந்த பகுதிகளிலாம் என்னென்னா வட்ட வடிவில் வந்து பழுப்பு நிற புள்ளிகள் வந்து தோன்றும். அப்புறம் இது வந்து பழங்களில் வந்து பறவையின் கண் வடிவில் வந்து அந்த புள்ளிகள் தோன்றுவதனால தான் இதை வந்து பறவை கண் நோயின்னு சொல்கிறோம். இந்த நோய் தாக்குதல்னால பழங்களின் தரம் குறையும், அதுக்கப்புறம் அதோட சேமிப்பு திறனும் பாதிப்படையும். அதனால இது வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப மிகவும் முக்கியம். இதை வந்து கட்டுப்படுத்த பார்த்தீங்கன்னா கவாத்து செஞ்சதுக்கப்புறம் 10 மற்றும் 30வது நாட்களில் அந்த போர்டோ கலவை இருக்கு இல்லைங்களா, அது 1% தண்ணீரில் கலைச்சு தெளிக்க வேண்டும். இவ்வாறு அடி சாம்பல், மேல் சாம்பல் மற்றும் பறவை கண் நோய் இந்த 3 நோயுமே வந்து திராட்சையில் மிக முக்கியமான நோய்கள். அதுக்கு உண்டான கட்டுப்படுத்த வேண்டிய வழிமுறைகள் வந்து நம்ம பின்பற்ற வேண்டும்.
இப்போ வந்து நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து அறுவடை, அதாவது எவ்வளோ மகசூல் கிடைக்கும், அறுவடையில் ஏதாவது தொழில்நுட்பங்கள் நம்ம பின்பற்றோமா அதை பற்றி சொல்லுங்கள்.
திராட்சையை பார்த்தீங்கன்னா கவாத்து செஞ்சு 3 மாதத்திலிருந்தே நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். பழங்கள் பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பழுக்காது, அதனால குலைகள் வந்து முழுவதுமாக பழுத்து நிறம் மாறிய பின்னரே திராட்சையில் அறுவடை செய்ய வேண்டும். அப்புறம் நம்ம வயலை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம உரம் அளிக்கிறோம், அந்த மாதிரி எல்லா செயல்கள் ஒன்று கூடி தான் மகசூலாக நமக்கு கிடைக்கும். அப்போது நல்ல முறையில் பராமரித்த வயல்களிலிருந்து 1 ஹெக்டேருக்கு 15 முதல் 40 டன் வரை நம்மளால் மகசூல் எடுக்க முடியும். சாதாரணமாக சராசரியாக 1 ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா 20லிருந்து 25 டன் வந்து மகசூல் எடுக்க முடியும். நிகர லாபமாக 1 ஹெக்டேருக்கு நமக்கு 80,000லிருந்து 1 லட்சம் வரலும். நல்ல முறையாக எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்ம பின்பற்றி சாகுபடி செய்தால் தாராளமாக 1 லட்சம் வரை நம்மளால் லாபம் ஈட்ட முடியும்.
சரிங்க மேடம். இப்போ திராட்சையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பன்னீர் திராட்சை தான் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது, சிறிய அளவில் தாம்சனும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர வேறு ஏதாவது நல்ல புதிய ரகங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ரகங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா அயல்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் வந்து வணிக ரீதியாக சந்தையில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரலும் விற்கப்படுது. அந்த மாதிரி ஒரு ரகம்தான் ரெட் குளோப் அப்படிங்கிற ஒரு ரகம். இந்த ரகம்க்கு வந்து என்ன சிறப்பான குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா சராசரியாக பல குலைகள் வந்து 25லிருந்து 30 குலைகள் வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு குலையின் இடை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ, அதாவது 500 கிராம்லேருந்து 700 கிராம் வரலும் ஒரு ஒரு குலையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 12லிருந்து 15 டன் மகசூல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு பழமும் நல்ல பெரிய அளவில், அதாவது அதோட விட்ட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது. அதனால இந்த குணாதிசயங்கள் இருக்கிறனால இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து அதிக விலைக்கு விற்பதால், 1 கிலோ 300 ரூபாய் வரலும் விற்பதால் இந்த ரகத்தை வந்து நம்ம பயிர் பண்ணினால் நமக்கு வந்து அதிக லாபம் பெற வாய்ப்பு உள்ளதால் இந்த ரகம் வந்து இப்போது விவசாயிகளிடையே புதிதாக சாகுபடி செய்ய அவங்க ஏற்றிருக்காங்க. இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து மகசூல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும்.
சரிங்க மேடம். இது வரைக்கும் திராட்சை சாகுபடியில் வந்து நிறைய என்னென்ன முறைகள் இருக்குது, என்ன நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இருக்குது, வேறு தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் சிறப்பு கவனமாக திராட்சைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நல்லா விளக்கமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். வணக்கம்.
வணக்கம்.
நேர்களே, இது வரைக்கும் திராட்சை சாகுபடியில் பின்பற்றப்பட வேண்டிய தொழில்நுட்பங்கள் பற்றி கேட்டோம். அவங்க சொன்ன மாதிரி அந்த தகுந்த நேரத்தில் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினோம்னா தான் அந்த பயிரிலேருந்து நம்ம அதிகபட்ச மகசூல் எடுக்க முடியும் இல்லைங்களா?